ராதே கிருஷ்ணா. பகவானிடத்துல அசாத்தியமான திருட விசுவாசம் வேணும். எவ்வளவு தூரம் பகவானிடத்துல விசுவாசம் இருக்கணும்? குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகா திருவித்துவக்கோடு திவ்ய தேச பெருமாளிடத்துல பிரார்த்திக்கும் பொழுது சொல்றார், நிறைய சொல்லிட்டு வர்றார். அதுல ஒரு பாசுரம், வாழால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால், மாளாத காதல் நோயாளன் போல், மாயத்தால் மீளா துயர்த்தறினும் வித்துவ கோட்டம்மா, நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே அப்படின்ற. அதாவது ஒரு வைத்தியன் இருக்கார், நமக்கு உடம்பு முடியலேன்னு அவரிடத்துல போறோம், உடனே அவர் ஏதோ ஆபரேஷன் பண்ணணும், ஆபரேஷன் எவ்வளவு செலவாகும், இந்த நாள் இந்த ஆஸ்பத்திரி எல்லாம் அவரே டிசைட் பண்றார். சரியா, நாமும் உடம்பையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து அவர் சொல்ற நாளுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போய் அட்மிட் ஆகி ஆபரேஷன் ஆகி நம்முடைய சரீரத்தினுடைய உபாதை நன்னா மாறிடுத்து கொஞ்சம் குறைஞ்சு விடுத்தனா கூட உடனே அந்த வைத்தியனை கொண்டாடும், உடம்புல ஆபரேஷன் பண்ணிட்டாரு எங்களை எவ்வளவு பணம் பிடிங்கினாருன்னு யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரி பிரபு, நீ மாயத்தினாலே எனக்கு எவ்வளவு துக்கம் தந்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு பாசுரம். அதே சீரி அந்த அந்த செட் ஆஃப் பாசுரத்திலேயே ரொம்ப அழகா குலசேகர ஆழ்வார் சொல்றார், அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றினும் மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அப்படின்ற. அம்மா ஆசை ஆசையா நல்ல குழந்தை வேணும்னு பார்த்து பார்த்து தபசெல்லாம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறா, ஆனா என்னைக்காவது அதனுடைய சேட்டை தாங்க முடியலப்போ அப்படின்னு புறங்கையால தள்ளி போடுற தள்ளி விடுவா, வெட்டி போடுறேன் போல அப்படி இருக்கு கோபம் வருதுன்னா. அப்படி அம்மா தள்ளி விட்டாலும் அந்த குழந்தை திரும்பி அம்மா கிட்டேயே ஓடும் இல்லையா? அது போல சுவாமியினிடத்துல ஒரு திருட விசுவாசம் வேணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 15 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், 15-18 வருஷங்கள் முன்னாடி நான் வந்து உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சு பகவான் மேல நம்பிக்கை வச்சு பகவானை கதின்னு வாழ ஆரம்பிச்ச காலகட்டம். அப்ப ஒரு தடவை காஞ்சிபுரம் போயிருங்க திவ்ய தேசங்கள்லாம் சேவிக்கிறதுக்காக. அப்ப ஆச்சரியமா காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோவில் போயிருந்தேன். அப்ப கோவில் ரொம்ப க்ஷீணமான நிலைமையில இருந்த இடம் அது, திவ்ய தேசம். பெரிய சேவார்த்திகள் கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு. சரி, நான் கோவிலுக்கு போனேன், அப்படி போய் சேவிச்சேன். ரொம்ப பாவமா இருந்தது கோவில், பட்டரும் பாக்குறதுக்கு அவ்வளவு இதுவா இல்லை, பாவமா இருந்தார். நான் கேட்டேன், சுவாமி சேவார்த்திகள் எல்லாம் வராளா, உங்களுக்கு ஜீவனோபாயம் எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டேன். அப்ப ஆச்சரியமா அவர் சொன்னார், பெரிய சேவார்த்திகள் ஒன்றும் வரதில்லை சுவாமி, பெரிய ஏதோ பெயின் இருக்கு, குடும்பத்தை நடத்துறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், எப்படியும் பகவான் ஒரு நாள் சரி பண்ணிடுவான் அப்படின்னார். அப்ப நான் கேட்டேன், ஏன் சுவாமி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோவில்ல இருக்கணும், கொஞ்சம் ஒரு விளையாட்டா கேட்டு வச்சுக்கோங்களேன், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோவில்ல இருந்துட்டு இருக்கேன் நீங்க, இப்பதான் நிறைய பேர் ஃபாரின்லாம் போறாளே சுவாமி, நீங்களும் ஏதாவது ஃபாரின்ல கோவிலுக்கு கைங்கரியம் போயிட்டேன்னா நல்லா பணம் வரும், குடும்பமும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருக்கலாம், எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்க அப்படின்னு. நான் அந்த வார்த்தைய கேட்டதுதான் மிச்சம், அடுத்த நிமிஷம் அவர் கண்கள் புலவரோடு கண்ணீர் வந்துடுத்து. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் கையை கூப்பிட்டு பெருமாளை பார்த்து சொன்னார், பெருமாள் நன்னா இருந்தபோது என் நன்னா வச்சுருந்தார், இப்ப அவருக்கே கஷ்டமா இருக்கு, அதனால நானும் கஷ்டப்படுறேன். அவர் நன்னா இருக்கும்பொழுது அவர் கூட இருந்துட்டு அவர் கஷ்டப்படுற சமயத்தை நான் அப்படி விட்டுட்டு போக முடியும், அது எப்படி நியாயமாகும்? பெருமாள் திருப்பி ஒரு நாள் நன்னா இருப்பார், அப்ப என்னையும் நன்னா வச்சுப்பார். இந்த ஒரு ஸ்திதியில பெருமாளை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல சுவாமி, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு விட்டார். என் கண்ணில் கண்ணீர் வந்தது. பெரியாள் வரலாம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா அப்படின்னு பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணார் அப்படின்னு பிடிச்சிருக்கோம். குலசேகர ஆழ்வார் இந்த மாதிரி என்ன ஆனாலும் ஒண்ணு விடமாட்டேன்னு திருவித்துறக்கோடு பெருமாள் இடத்துல பாடினாருன்னு படிச்சிருக்கேன்னு சொல்லிருக்கோம். ஆனா அன்னைக்கு பார்த்தேன், என்ன வேணா ஆகட்டும்டா, உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு ஒரு பக்தரை என் கண் முன்னாடி நான் பார்த்தேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது. இப்பதான் கொஞ்சம் கஷ்டம் வந்துருந்தனால பெருமாள் ஏன் தான் கஷ்டப்படுத்துறாரோ அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா அந்த பக்தர் ஆச்சரியமாக பெருமாளே கஷ்டப்பட்டு இருக்கார், அவரை விட்டுட்டு நான் எப்படி சுவாமி போகிறது, என்னால எப்படி போக முடியும் அப்படின்னாரு பாருங்கோ. அப்ப நினைச்சேன் இதுதான் பக்தி. தன் நிலைமை எவ்வளவு மோசமா போனாலும் பெருமாளை விடமாட்டேன்னு நின்னார் பாருங்கோ, அந்த திருட விசுவாசம் சுவாமி கிட்ட இருக்கணும்னு எனக்கு காட்டி கொடுத்த ஒரு குரு அந்த பக்தர். என்னவனா ஆகட்டும், சுவாமி தான் முக்கியம் அப்படின்னு புரிய வச்சுட்டா. அன்னையிலேருந்து அவர்கிட்ட உடனே நான் கோவில போய் பெருமாளோட பிரார்த்திச்சிருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு பட்டரை நீ விட்டுட்டாய் அப்படின்னா உனக்கு தான் கஷ்டம், நாங்கள்லாம் எப்பயோ வருவோம் பார்த்துட்டு போயிடுவோம், இந்த மாதிரி உனக்காக வாழக்கூடிய ஒரு பட்டரை கைங்கரியத்தை விட்டுட்டேன்னா உனக்கு தான்ப்பா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் நீயும் நன்னாரு அவரையும் நன்னாவைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனா மனசை பாதிச்ச ஒரு பட்டர் அவர். நிஜமாவே பகவானோட திருட விசுவாசம் எந்த சமயத்திலையும் மாறக்கூடாது. கோவில் இருக்கிற அர்ச்சாவதார மூர்த்தி சத்தியம்னு எனக்கு புரிய வச்ச குரு அவர் தான். அன்னிலிருந்து எந்த கோவில் போனாலும் எந்த பட்டரை பார்த்தாலும் ஒரு மரியாதை இருக்கும். இப்படிப்பட்ட பட்டர்கள் பல பேர் நான் பார்த்திருக்கேன், கோவில்ல வேலை பண்ணக்கூடிய அந்த பட்டர்கள். அதனால என்ன நிலைமை வந்தாலும் பெருமாள் இடத்துல திடம் இருக்கணும்னு எனக்கு அவரை அன்றைக்கி புரிய வச்சா. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்தது என் வாழ்க்கையில், நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ வரும் இல்லை எல்லாரும் வாழ்க்கையிலும் வருமே. அப்பெல்லாம் எனக்கு ஒரே ஒரு ஆசிரியம், இவர் சொல்லியிருக்கார் நிச்சயமாக பகவான் கைவிட மாட்டான்னு, அந்த நம்பிக்கை நிஜமாவே காப்பாற்றி விட்டது. அதுக்கப்புறம் கோவிலும் நன்னாச்சு, அந்த பட்டர் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தேனா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் நான் கோவில் போயிருக்கேன், நான் நினைக்கிற பட்டர் தானா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது உண்மையாகவே என் மனசை பாதிச்ச ஒண்ணு. கோவில் இருக்க அர்ச்சாவதார மூர்த்தி சத்தியம் அவர் காப்பாற்றுவார் எனக்கு புரிய வச்சார். எந்த நிலைமையிலும் பகவானிடத்துல பூரண நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி கொடுத்த குரு அவர் தான். ராதே கிருஷ்ணா.